எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையிலே நம்முடைய சமூகத்திலே மறுபடியும் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாகவும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்படியாகவும் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர்தாமே இந்த பந்தியை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஆயத்தத்தோடு இதில் பங்கு பெற கிருபத்தார். எங்களுக்கும் உமக்கும் நடுவே எந்த காரியங்களும் இராதபடி அதை நாங்கள் அறிக்கை செய்து தேவ சமூகத்திலே எங்களை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்து இந்த பந்தியிலே பங்கு பெற கிருபத்தார். சில வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எங்களை இந்த பந்திக்கென்று ஆயத்தப்படுத்துட்டு எங்களுடைய விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையில் இருக்கும்படியாக நீர்தாமே எங்களை சிறப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை துரிதமாக உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்ப்பீராக. சகலமும் ஒழுங்கும் கிரவமாய் நடைபெற உதவி செய்யும். எங்கள் மத்தியிலே நீர் அசைபாடுவீராக. ஜலத்தின் மேல் அசைபாடின அதே கர்த்தர் இப்பொழுது உம்முடைய ஜனங்கள் மேலே நீர் அசைபாடுவீராக. எங்களை ஆவிக்குள்ளாக மாற்றும், எங்களை ஆவியினாலே நிரப்பும். நாங்கள் ஆண்டவரே பசுத்தத்தோடு கூட இதில் பங்கு பெற எங்களை நீர் தாமே தகுதிப்படுத்தும். எங்களால் நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி உம்மாலே உண்டாயிருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இந்த பந்தி எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். எங்களுக்கு புதிய பலத்தையும் புதிய அனாயிட்டிங்கையும் தந்து இந்த புதிய மாதத்திலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜீவிக்க இந்த பந்தி எங்களை பலப்படுத்தட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் தயவுசெய்து வரிசையாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இடம் காலியாக இராதபடி இடையில் இடத்தை காலியாக விடக்கூடாது. சரியாக லைனாக உட்கார்ந்தால் ராபோஜனம் கொடுப்பதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். கர்த்தர் தம்மை நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லலாம். பசுத்த மார்க்கெழுதின சுவிசேஷம் 12:29 வாசிக்கலாம்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறண்டத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம்.
போதும். இயேசுவனுக்கு பிரயத்திரமாக கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். The first of all commandment is, Hear, O Israel, the Lord our God is one Lord. The Lord our God is one Lord. இதுதான் பிரதானமான கற்பனை. Supreme revelation என்னவென்றால், One God, Lord Jesus Christ is our God. Amen. இதுதான் இருக்கிறதிலே பிரதானமான கற்பனை. இருக்கிறதுலே ஃபால்ஸ் டாக்டின் என்னென்னா ட்ரினிட்டி. பைபிளில் எங்கேயும் ட்ரினிட்டின்னு எழுதலை. திருத்துவங்க வார்த்தை பைபிளில் கிடையாது. பைபிளில் இல்லாத ஒரு உபதேசம்தான் திருத்துவம். ஆனால் இங்கே எல்லா கற்பனையிலும் பிரதானமான கற்பனை, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். Hear, O Israel, the Lord our God is one Lord. It's the greatest commandment. அதுதான் உபாகம 6:4 வாசிக்கிறோம். அதை தான் ஆண்டவர் இங்கே மார்க்கு 12 சொல்லுகிறார். அந்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பத்து கற்பனைகளை வாசிக்கும் பொழுது முதல் நாலு கற்பனை தேவனிடத்தில் அன்பு கூறுவது, மீதி இருக்கிற ஆறு கற்பனைகள் மனுஷனிடத்தில் அன்பு கூறுவது. அதனால் தேவனிடத்தில் அன்பு கூறுவது, அதற்கு ஒப்பனையாக இருக்கிற ரெண்டாம் கற்பனையானது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய. இந்த பத்து கற்பனைகளும் இந்த ரெண்டு கற்பனையில் அடங்கி விட்டது. அதனால் தேவனிடத்தில் அன்பு கூறுவது, மனுஷங்கிடத்தில் அன்பு கூறுவது, இந்த ரெண்டு அன்பு என்கிற ஒரே வார்த்தையில் எல்லா பிரமாணமும் அடங்கியிருக்கு. அதனால் தேவனிடத்தில் அன்பு கூறுவது, மனுஷனிடத்தில் அன்பு கூறுவது, இந்த அன்பு என்ற ஒரே வார்த்தையில் எல்லாமே அடங்கியிருக்கு. ஆனால் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு 33 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ரியல் லவ், உண்மையான அன்பு. உண்மையான அன்பு என்னது என்பதை பார்க்க வேண்டும். லவ் என்று சொல்லும் பொழுது அதில் மூணு பிரிவு இருக்கிறதுன்னு பென் கேம்ப் சொல்லுகிறார். முன்னு அகபே லவ், அதான் தேவனுடைய அன்பு, காட்ஸ் லவ், டிவைன் லவ், அது இருக்கிறதுலே தூய்மையான அன்பு. ரெண்டாவது பீலியோ லவ், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம ஃபேமிலி, இது வந்து பீலியோ லவ். இது வந்து ஒரு மாம்சப்பிரமான ஒரு அன்பு தான். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், அப்படி பேசுகிறவங்களுக்கு அகபே லவ் இல்லை, அது தேவனுடைய அன்பு இல்லை. தங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒரு வெறி, ஒரு பற்று, ஒரு வைராக்கியம் அந்த மாதிரி இருக்கிறது. அது வந்து அவ்வளோ அந்த லவ் வந்து விசேஷித்த அன்பு கிடையாது. எல்லா மனுஷங்களும் அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைகள் அப்படின்னு நேசிக்க தான் செய்வாங்க. அகபே லவ்ங்கிறது அது கிரேட்டஸ்ட் லவ். அதன் பின்பு உலகப்பிரமான மாம்சப்பிரமான லவ், லஸ்ட்டும் இன்றைக்கி அன்பு தான் சொல்லப்படுது. அது வந்து ரொம்ப மோசமான, அது வந்து இருக்கிறதுலே வந்து மோசமான ஒரு லவ். எல்லாத்தையுமே லவ்ன்னு தான் சொல்லுவாங்க, அன்பு என்று தான் சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லப்படுது, அகபே லவ், தேவனுடைய அன்பு. அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கணும். அந்த அன்பு இல்லாமல் நம்ம என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதான் 1 Corinthians 10:3 வாசிக்கும் பொழுது, நான் மனுஷர் பாசையும் தூதர் பாசையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் வெண்கலம் போலவும் இருப்பேன். நான் வந்து மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் என்னிடத்தில் இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. எனக்குண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதெல்லாம் எப்படி ஒரு மனுஷன் செய்ய முடியும், அன்பு இல்லாமல் செய்ய முடியுமா? எனக்குண்டான எல்லாத்தையும் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தையே சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் அன்பு இல்லாமல் இருக்குமா? இருக்கலாம். எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும், எவ்வளோ ஃபெய்த் இருந்தாலும் அன்பு இல்லாமல் இருக்கலாமா? இருக்கலாம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன லவ்வை குறிக்கிறது? அகபே லவ். அகபே லவ் என்றால் அது தேவனுடைய அன்பாக இருக்கிறது, அதுதான் தூய்மையான அன்பு, ரியல் லவ். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, அந்த ரியல் லவ்வாக இருக்கிறது. இப்பொழுது நான் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு தாட்ஸ் மட்டும் கொடுக்க விரும்புகிறேன். ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ண முடியாது, ராபோஜனை கொடுக்கணும், அதிக தூரத்துலேருந்து வந்திருக்கவங்கலாம் வீட்டுக்கு திரும்பணும். அதனால் ரொம்ப ஷார்ட் மெசேஜ் கொடுக்க விரும்புகிறேன். காலையில் ரொம்ப நீளமான செய்தி கொடுத்துருக்கிறேன். அதனால் லூகா 15:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது 24 வரைக்கும், 11:11-24 இளையகுமாரனை பார்க்கிறோம். 25 வசனத்திலேருந்து 32 வரைக்கும் மூத்த குமாரனை குறித்து பார்க்கிறோம். இது யங்கர் சன், அது எல்டர் சன். அதனால் யங்கர் சன்னை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும், ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம இளைய குமாரன் என்று சொல்வது நல்லது, ஏன்னா அவன் பிறகு திருந்திட்டான். அதனால் இந்த யங்கர் சன் என்ன செய்கிறான் என்றால், தாப்பனத்தில் என் ஆசையை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் விற்று அவன் பணத்தை மூட்டை கட்டிக்கிட்டு தூர தேசம் போகிறான். அங்கே அவனுடைய நண்பர்கள் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள். பணம் செலவழித்த பிறகு நண்பர்கள் எல்லாம் அவனை விட்டு விலகி விட்டார்கள். இப்பொழுது அவனுக்கு வேலை தேட வேண்டியதாக இருந்தது, பணமும் அவன்கிட்ட இல்லை. ஒருத்தன்ட்ட போய் வேலை கேட்கும் பொழுது அவன் வந்து அந்த குடியானவன் பன்றி மேய்க்கும்படியாக அனுப்பிவிட்டான். பன்றி மேய்ச்சாலும் கூட அவனுக்கு சரியான சாப்பாடு கொடுக்கலை. அந்த தவிடை சாப்பிடணும்னு நினச்சா அந்த தவிடையும் கூட, பன்றிக்கு போடுகிற தவிடு கூட அவன் சாப்பிட அனுமதிக்கலை. இவ்விதமாக இருக்கும் பொழுது அவன் ஒரு கல் மேலே உட்காந்து, பைபிள் அப்படி எழுதலை, நான் இமேஜின் பண்ணுறேன், ஒரு பெரிய கல் அது மேலே உட்காந்து யோசிக்கிறான், என்னுடைய லைஃப்பை நான் கெடுத்து போட்டேன், என்னுடைய தாப்பனார் ரொம்ப நல்ல மனுஷன், ஏதோ அவர் வந்து ரொம்ப இறக்க குணம் உள்ளவர், தாராள மனசு உள்ளவர், நல்ல சுபாவம் உடையவர், நான் தான் துரோகம் பண்ணிட்டேன், நான் தான் அவருக்கு துரோகம் பண்ணிவிட்டேன், இதோ கர்த்தருக்கு விரோதமாகவும் நான் தவறு செய்தேன், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதம், பரன்றா தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாகவும் தாப்பனுக்கு விரோதமாகவும் அவன் வந்து தவறு செய்து விட்டேன் என்று ரியலைஸ் பண்ணுகிறான். ரியலைஸ் பண்ணி என்ன செய்கிறான்னாலும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கல. அவன் எழுந்து என்ன தாப்பனிடத்துக்கு போவேன், அவர்கிட்ட போய் அறிக்கை பண்ணுவேன், நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, உமக்கு நான் கெட்ட பெயர் வாங்கி தந்துட்டேன், உம்முடைய சுவாவம் உம்முடைய நேச்சர் எனக்கு இல்லை, நான் உலக சந்தோஷத்தை தேடி மனப்போன போக்கில் நெஞ்சின் நினைவிலும் கண்ணின் காட்சியிலையும் அவன் போக ஆரம்பித்தான், அதனால் நான் உம்முடைய குமாரன் என்று சொல்வதுக்கு பாத்திரவான் கிடையாது, நீர் என்னை உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக வைத்துக்கொள்ளும். என்னுடைய தாப்பன் வீட்டில் கூலிக்காரர் கூட பூர்த்தியாக சாப்பிடுகிறார்கள், ஆனால் இங்கேயோ நான் பட்டினியினால் சாகிறேன் என்று எழுந்து புறப்பட்டு வரும் பொழுது உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அந்த ஓமையில் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், தாப்பன் வந்து இவன் தாப்பனை பார்க்கறதுனால அவன் அங்கேருந்து பார்த்துட்டான், தூரத்துலேருந்து தாப்பனார் தான் முதலாவது பார்க்குறார், இவன் தாப்பன்ட்ட போகிறக்குள்ள தாப்பன் ஓடி வருகிறார், அங்கேருந்து வீட்டிலேருந்து ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து அவனை முத்தம் கொடுத்து அவனை வந்து முத்தம் கொடுக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், தாப்பனே நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லக்கொள்ளாததாக தாப்பன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். இதுவரைக்கும் சொன்னதை அனுமதித்தார், அதுக்கு மேலே அவர் அனுமதிக்கலை. அப்பொழுது அவனுக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி அவனுக்கு கைக்கு மோதிரத்தை போட்டு அவனுடைய கால்களுக்கு பாதரட்சை போட்டு, என் குமாரனாகிய இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமல் போனான் அவன் மறுபடியும் காணப்பட்டான், அதனாலே கொளுத்த கன்றை அடிப்பித்து எல்லாரும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசித்து சந்தோஷம் கொண்டாடுகிறார். இதுதான் இளையகுமாரனுடைய ஸ்டோரி. எல்லோரும் இளையகுமாரனுடைய ஸ்டோரியை பார்ப்பாங்க, ஆனால் மூத்த குமாரனுடைய ஸ்டோரியை அதிகமாக யாரும் பிரசங்கம் பண்ணுவது இல்லை, இதோடு ஸ்டாப் ஆகிடுவாங்க. உலகத்தில் இருக்க அஞ்ஞானிகளுக்கு கூட இந்த பேரபிள் தெரியும், ஒரு அவிஸ்வாசி கூட இந்த பேரபிள் தெரியும், பாட புஸ்தகத்தில் கூட சில பாட புஸ்தகத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஆனால் மூத்த குமாரனை பற்றி தான விளக்கம் யாருக்கும் இல்லை. இப்பொழுது நான் ஸ்பெஷலாக இந்த மூத்த குமாரனை குறித்து தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மூத்த குமாரன் என்ன செய்கிறான் என்றால், வயலில் இருந்தான், அவன் திரும்ப வீட்டுக்கு சமீபமாக இருக்கிறான். 25 வசனத்தை வாசிக்கலாம்.
அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான், அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாக வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு.
சரி, அவனுடைய மூத்த குமாரன் இப்பொழுது அவன் வயலில் இருக்கிறான், அவன் வீட்டில் இல்லை வயலில் இருக்கிறான். இளையகுமாரன் வந்திருக்கிறான். இது அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சையெல்லாம் போட்டு கொளுத்த கன்றை அங்கே அடிப்பிக்கிறார். அந்த 23 வசனத்தில் கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து குடித்து சந்தோஷமாயிருப்போம் என்று தகப்பன் சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது அந்த மியூசிக் சத்தம் அவனுக்கு கேட்குது. கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு எல்லாரும் நடனமாடி சந்தோஷப்படுகிறாங்க. அப்பொழுது ஊழியக்காரனை பார்த்து, என்ன இந்த மியூசிக் சத்தம்? ஹீ ஹேர்டு மியூசிக் அண்ட் டான்சிங். மியூசிக் அண்ட் டான்சிங்கை அவன் வந்து கேட்குறான். இது என்ன என்று விசாரிக்கும் பொழுது அங்கே ஒரு வேலைக்காரன் என்ன சொல்லுகிறான், 27 வசனத்தை வாசிக்கலாம்.
அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான்.
இதோ உம்முடைய தகப்பன் வந்து, உம்முடைய சகோதரன், உம்முடைய யங்கர் பிரதர், அவர் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறார். ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கிறார். அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தபடினாலே தகப்பனார் வந்து கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்று சொல்லுகிறான். Thy brother is come and thy father hath killed the fatted calf because he hath received him safe and sound. சுகபத்திரமாக வந்து சேர்ந்ததுனால அவர் அந்த தகப்பனார் அவிதமாக செய்கிறார் என்று சொன்ன உடனே இவனுடைய ரியாக்ஷன் என்ன என்பதை கவனிக்கும் பொழுது, முதலாவது அவனுக்கு கோபமாயிருந்தான். அவன் வந்து வீட்டுக்குள்ளே போக மனசு இல்லாமல் வெளியே நிற்கிறான். 28 வசனம்,
அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான், தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான்.
ஹி வாஸ் ஆங்கிரி, ஹி வுட் நாட் கோ இன். அவன் வந்து அவன் கோபமடைந்தான், உள்ளே போகல, வெளியே நிற்கிறான். அப்பொழுது தகப்பனார் வந்து அவனை வருந்தி அழைத்தார். தேர்ஃபோர் கேம் ஹிஸ் ஃபாதர் அவுட் அண்ட் இன்ட்ரீட்டட் ஹிம். அவனை வந்து உள்ளவாணி கட்டாயப்படுத்துகிறார். அப்பொழுது அவன் சொல்கிற ரிப்போர்ட் என்ன, அவனுடைய பதில் என்ன? ஏன் நான் வெளியே வரல, நான் ஏன் கோபத்தோடு இருக்கிறேன் என்றால் அதுக்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் சொல்லுகிறான், 29 வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை.
இதோ மூணு காரியம் சொல்கிறான். இத்தனை வருஷமாக நான் வந்து உமக்கு ஊழியம் செய்தேன், உமக்கு வேலை செய்கிறேன், இத்தனை வருஷமாக அப்படின்னா நிறைய வருஷம் வேலை செஞ்சுருக்கிறோம். அதன் பின்பு என்ன செய்யணும், உம்முடைய கற்பனையை ஒன்றாயிலும் மீறலை, எதுவும் ஒரு கற்பனை கூட மீறலை. ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் நீர் எனக்கு என்னென்னா ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து என் சிநேகரோடு சம்பாதிக்கும் சந்தோஷமாக இருக்குன்னா ஒரு பார்ட்டி கொண்டாடுவதுக்கு, ஒரு பார்ட்டி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வைப்பதுக்கு நீர் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தரல. ஆனால் உம்முடைய இளையகுமாரன், உம்முடைய ஆசையை வேசிகளத்தில் செலவு பண்ணி போன இந்த இளையகுமாரன் வந்தவுடனே அவனுக்கு கொளுத்த கன்றை அடிப்பித்தீரே, இது என்ன நியாயம்? எனக்கு ஒன்று அவருக்கு ஒன்று நியாயமா? சிலர் அப்படி தான் கேட்பாங்க, பாஸ்டருக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயமா, இது என்ன நியாயம்? அப்பா இதான் மூத்த குமார், இவருக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயம். நீர் வந்து உமட்ட நியாயம் இருக்குதா, நீர் நீதி உள்ளவரா அப்படின்னு அவரை அந்த அளவுக்கு அவன் வந்து தரக்குறைவாக பேசுகிறான். உமட்ட என்ன நியாயம் இருக்குது? எனக்கு ஒரு நீதி, அவருக்கு ஒரு நீதி, அவனுக்கு மட்டும் நீர் வந்து ரொம்ப பாசத்தை காமிக்கிறீர். ஆனால் நான் வந்து இத்தனை வருஷமாக உமக்கு ஊழியம் செய்திருக்கிறேன், உம்முடைய கற்பனை ஒன்றாயிலும் நான் மீறவில்லை. ஆனால் எனக்கு நீ ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தரலையே அப்படிங்கும் பொழுது தகப்பனார் என்ன சொல்லுகிறாரா, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாக இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார்.
இதோ தாப்பனார் என்ன சொல்லுகிறார் என்றால், மகனே நீ இப்போது எப்போது என்னோடு இருக்கிறாய், நீ என்னோடு தான் இருக்கிறா, அவன் போய்தான் நீ வந்து கூட தான் இருக்கிறா, எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது தானே. இப்பொழுது இவன் வந்து மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமற் போனான், இதோ மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டான், நம்ம சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று தாப்பனார் சொல்லுகிறார். இவ்விதமாக அந்த பேரபிள் முடிகிறது. ஆனால் இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன தாட்ஸ் கொடுக்க விரும்புகிறேன் என்றால், பசுத்த ஆவியானவர் என்ன நமக்கு ரிமைண்ட் பண்ணுகிறார் என்றால், ஒரு மனுஷன் இவ்வளோ காரியங்களை செய்தும் அன்பு இல்லாமல் இருக்கிறானே அப்படி தான். அதான் நான் மனுஷர் பாசையும் தூதர் பாசையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் வந்து அங்கே கைத்தாளத்தை போல ஓசையிடுகிற வெண்கலம் போல இருப்பேன். எனக்குண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒருத்தன் செய்தும் அன்பு இல்லாமல் இருக்க முடியுமா? அதே போல தான் இங்கே நம்ம பார்க்குறோம். தாப்பனுடைய வார்த்தைக்கு ஒன்றையும் மீறலை. அவன் வந்து இத்தனை வருஷமாக தகப்பனுக்கு சேவை செய்யாமல் சேவை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்படி இருந்தும் தகப்பனை அவன் நேசித்தானா? இல்லை. அப்படி இருந்தும் நேசிக்காமல் இருக்கலாம், இருக்க முடியுமா? இருக்கிறதுக்கு தான் அதுக்கு தான் ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தும் ஆண்டவரை நேசிக்காம, நீங்கள் ரெகுலராக சர்ச்சைக்கு வரலாம், முதல்ல சபை கூடி வர்றது முக்கியம், நீங்கள் பைபிள் படிக்கலாம், நீங்கள் ஜெபிக்கலாம், நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாம், நீங்கள் தசோபாதத்தை கொடுக்கலாம், எல்லாம் கொடுத்து கூட இயேசு கிறிஸ்து மேலே அன்பு இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியும், பாசிபிள், இட் இஸ் பாசிபிள். அதுதான் இந்த வசனம். இதெல்லாம் செய்கிறது நல்லதா? நல்லது. தாப்பனுக்கு ஊழியம் செய்கிறான், தாப்பனுடைய கற்பனையை மீறலை. ஆனால் தாப்பனை வந்து ரிப்போர்ட் கொடுக்குறான், உங்ககிட்ட என்ன நியாயம் இருக்குது? அவனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? உங்ககிட்ட நீதி இல்லை, உங்ககிட்ட இந்த பச்சைபாதம் இருக்கிறது. அதனால் தாப்பன் மேலே அவனுக்கு அன்பு இருந்தால் அப்படி சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அவன் தம்பி மேலே அவனுக்கு அன்பு இருந்தால் அப்படி சொல்லுவானா? சொல்ல மாட்டான். வேசிகிடத்தில் தன்னுடைய உங்களுடைய ஆஸ்திகளை அழித்து போட்டாவன், அவன் என்ன துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான்னு போட்டிருக்கு. இவன் அவனை அந்த மாதிரி குறை பேசுகிறான், ரொம்ப அவமானமாக பேசி அவன் மேலே ஒரு கடுகளவு அன்பு இல்லை, சகோதர சிநேகம் இல்லை, ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் இல்லை, பிரதர்லி கைண்ட்னஸ் இல்லை. அதனால் நீங்கள் எல்லாம் செஞ்சு கூட இந்த ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடையாமல் இருக்கலாம். இருக்க முடியுமா? இருக்க முடியும். அதுக்கு இந்த மூத்த குமாரன் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறான். எனக்கு நீர் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயிலும் கொடுக்கல, அவனுக்கு ஒரு கொளுத்த கன்றை அடிப்பித்தீரே என்று சொல்லுகிறான். அவன் வந்த உடனே நீர் அதை செய்கிறீர், நான் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன், உமகிட்ட என்ன நியாயம் இருக்கிறது என்று தகப்பன் மேலே பழிய போடுகிறான். ஆனால் தகப்பனை பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷன். அவன் சொல்கிறான், என்னுடைய தகப்பனாருக்கு நான் குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரவான் கிடையாது, எங்கள் அப்பாவுடைய மகன் சொல்கிறதுக்கு அவர் எவ்வளோ நல்ல மனுஷன், நான் எவ்வளோ கெட்ட பையனாக இருக்கேன். அவன் வந்து அவரை எக்ஸால்ட் பண்ணுகிறான். அதனால் அவன் என்ன சொல்கிறான், எங்களுடைய தகப்பனார் வீட்டில் கூலிக்காரர்கள் கூட திருப்தியாக சாப்பிட்றாங்க, அவங்க கூட நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னு, கூலிக்காரர்களுக்கே நல்ல சாப்பாடு கிடைக்குதுங்க, இவன் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாலையும் தரலங்கிறான். அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவனுக்கே சாப்பாடு நல்லா கிடைக்குதுன்னு அவன் சொல்கிறான், அது உண்மை. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாலையும் கொடுக்கலையே, திருப்தி இல்லாத ஜீவியம். அங்கே வேலைக்காரர்கள் கூட அந்த வீட்டில் திருப்தியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்ல சாப்பாடு இருக்கிறது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நீர் என்ன வந்து நான் மகனாக பிறந்தும் எனக்கு நீர் இது தரலையே அப்படிங்கிறான். பாருங்கள், இதுதான் வந்து உங்களுடைய மனப்பான்மையை பொறுத்து இருக்கு. ஹார்ட்டில் வந்து ரியல் லவ் இருந்தால் ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் இருக்கும். சிலர் தாப்பனும் மகனும் ஒன்றா போவாங்க, ஒன்றா ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, ஒன்றா போவாங்க, ஒன்றா ட்ராவல் பண்ணுவாங்க, ஆனால் அன்பு இருக்காது. அப்படி இருக்கிறவங்களா? இருக்கிறாங்க. அன்பு இல்லாமலே தாப்பன் கூட போகலாம், வரலாம், உட்காரலாம், எல்லாம் பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ரியலாக மனசில் அன்பு இருக்குமா? இருக்காது. அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் கிடையாது இவனுக்கு, ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் கிடையாது, பிரதர்லி கைண்ட்னஸ் கிடையாது. இங்கே பிரதர்லி கன்சன் சகோதர சிநேகம் அதுவும் இல்லை. இவனுக்கு ரியல் லவ் இருந்தால் அவன் தகப்பனை அப்படி சொல்லுவானா? தகப்பனார் சொல்லுகிறார், நீ ஒரு ஆட்டுக்குட்டியே கூட கொடுக்கலன்னு சொல்கிறா, எல்லாம் உன்னுடையது, நீ எதை வேணாலும் எடுத்துக்கிடலாம், என்கிட்ட சும்மா ஒரு பெர்மிஷன் கேட்டால் போதும். இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறேன், இன்றைக்கி ஒரு விருந்து பண்ணணும், டின்னர் பண்ணணுன்னா உடனே நான் என்ன சொல்ல போகிறேன்? எல்லாம் உன்னுடையது தானே, நீ தானே வாரிசு, நீ தானே ஹேர், சுதந்திரவாளியே நீ தானே. இவன் என்ன செய்யணும், ஒரு நாளும் கேட்கலை, வாயை திறந்து தாப்பன்கிட்ட கேட்கலை. தாப்பங்கிட்ட இவனுக்கு பேச்சுவார்த்தையே அதிகம் கிடையாது, மனசை விட்டு பேசுகிறதே கிடையாது. ஆனால் அப்பாவுக்கு அடங்கி இருக்கிறோம், அப்பா சொன்னதை எல்லாமே கரெக்டாக செய்கிறான். நீ சர்ச்சைக்கு ரெகுலராக வரணும்னா வரான், என்னை அங்கே போனால் போகிறான், எல்லாமே செய்கிறான். ஆனால் தாப்ப மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லை. அதே போல் ஒரு விசுவாசி பாஸ்டர் அப்படி நடக்கலாம், உண்மையிலே நடக்கலாம், பாஸ்டர் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே கீழ்ப்படியலாம், ஆனால் ரியல் லவ் இல்லாமல் இருக்கலாம். இருக்க முடியுமா? சாத்தியம் உண்டு. அதான் மனப்பான்மை, அதான் ரியல் லவ் வேணும். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவரை ஆண்டவருடைய வார்த்தைக்கு எல்லாமே கீழ்ப்படியலாம், ஆனால் அன்பு இல்லாமலே நம்ம கீழ்ப்படியலாம். அதுதான் இந்த மூத்தகுமாரனை பார்க்குறோம். எல்லாம் உன்னுடையது தான், நீ எது கேட்டாலும் கிடைக்க போகுது. வேலைக்காரங்களுக்கே நல்ல சாப்பாடு இருக்கும் பொழுது உனக்கு என்ன? அவன் எல்லா ஆசிரியும் வீணாக்கி போட்டு வந்தான், அவனுக்கே கொளுத்த கன்று அடிப்பித்தா, உனக்கு நிறைய தருவார், அதை விட நிறைய தருவார். ஏன் நீ அதை அனுபவிக்காமல் இருக்கிறா? இந்நாள் வரைக்கும் அவன் அனுபவிக்கலை, ஆனால் வேலை செய்கிறான். வயல்லேருந்து தான் வரான். வயல் வந்து எதை குறிக்கிறது? ஊழியத்தை குறிக்கிறது. அவன் எப்பவும் ஊழியம், நான் ஊழியத்துக்கு அங்கே போனேன், பீகார் போனேன், நான் வந்து டெல்லி போனேன், நான் வந்து பெங்களூர் போனேன், நான் அங்கே போனேன், இங்கே போனேன். நீ முல்லா ஊரெல்லாம் சுற்றுறா, உலகத்தெல்லாம் சுற்றுறா, ஆனால் உனக்கு ஜெபிக்க நேரம் கிடையாது, பைபிள் படிக்க நேரம் கிடையாது, ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதுக்கு கொஞ்சம் கூட நேரம் கிடையாது. நிறைய ஊழியக்காரங்க அப்படி தான், மூத்தகுமாரனா தான் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் மனசில் ஐக்கியம் இல்லை, ஆனால் வெளியே வந்து கீழ்ப்படுகிற மாதிரி இருக்கும். இந்த மூத்தகுமாரன் அவ்விதமாகத்தான் இருக்கிறான். அது ரியல் லவ் கிடையாது. ரியல் லவ் இருந்தால் குறை சொல்ல மாட்டான். இப்பொழுது குறை சொல்கிறான், என்னது நீர் எனக்கு இப்படி சொல்லிட்டு நியாயம் இருக்குதா? அது என்ன நியாயம்? இது எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்குது. அவனுக்கு ஒரு ரூல்ஸு, எனக்கு ஒரு ரூல்ஸா அப்படின்னு கேட்கும் பொழுது தாப்பனை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறான். அவன் கோபம் அடைகிறான். அவன் உள்ளே வர மனசில்லை, சந்தோஷத்தில் பங்கு பெற மனசில்லை, அந்த கொளுத்த கன்றை புசிப்பதிலையும் அவனுக்கு அந்த சலாக்கியம் இல்லை. அவனுடைய நேச்சர் வந்து மோசமாக இருக்கு. அதுக்கு தான் பிரதர் பென்கம் இந்த ஸ்டாச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் இந்த படத்தை போட்டிருக்கிறார். அதுக்கு தான் நானும் இந்த இடத்துல இங்கே போட்டிருக்கேன். இது வந்து டாக்ட்ரின், இது வந்து ஏஜ் லெவலில் டாக்ட்ரின், 2000 வருஷம் டாக்ட்ரினில் இருக்கு. இது வந்து ஸ்டாச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன், உங்களுடைய இண்டிவிஜுவல் லைஃப், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவி. இந்த ரெண்டு டயக்ராம், இது இது இண்டிவிஜுவல் லெவல், இது ஏஜ் லெவல், ரெண்டும் நமக்கு தேவை. சத்தியமும் தேவை, இதுவும் தேவை. இந்த கடைசி காலத்தில் ரேப்சரில் பங்கு பெறணும்னா இது தேவை. எல்லாத்தோட மேலே டாப்பில் வந்து அன்புன்னு போட்டிருக்கு, மேலே இயேசுன்னு எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அவனுடைய கோபம் போச்சா, உள்ளே வந்தானா, சாப்பிட்டானா, அது நமக்கு தெரியலை. அப்படியே சஸ்பென்ஸாக ஆண்டவர் விட்டுட்டார். உள்ளே வந்த மாதிரி தெரியல, விருந்தில் பங்கு பெற்ற மாதிரி தெரியல, அவன் கோபம் போன மாதிரியும் தெரியல. அதுதான் சிலருடைய நிலைமை, அப்படி தான் கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பாங்க, கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகும். ரியல் லவ் இல்லை. ஆண்டவர் மேலே ரியல் லவ் இல்லை, தன்னுடைய சகோதரன் மேலேயும் ரியல் லவ் இல்லை, பிரதர்லி கைண்ட்னஸும் அவனுக்கு இல்லை. அதனால் பாருங்கள், அவனுக்கு எல்லாம் இருந்தும், அவனுக்கு நல்ல தகப்பன் இருந்தும், ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ரொட்டீனாக செய்ய வேண்டியதெல்லாம் ரொட்டீனாக செய்கிறான், வழக்கமாக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே போகிறான், ஆனால் மனசுலேயோ ரியல் லவ் இல்லை. இதுதான் சிலருடைய நிலைமை, அவ்விதமாக இருக்கிறது. ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப், கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்னவென்றால் ஃபாதர் சன். அவர் ஃபாதராக இருக்கிறார், நீங்கள் சன் அண்ட் டாட்டராக இருக்கிறீங்க. அவர் வந்து ஷெப்பர்டுனா யூ ஆர் த சீப். அவர் வந்து பிரைடு குரூம் என்றால் நீங்கள் பிரைடாக இருக்கிறீங்க. அவர் எஜமான் என்றால் நீங்கள் அவருடைய ஊழியக்காரர். இப்படி ஆண்டவருக்கும் நமக்கும் பல ரிலேஷன்ஷிப் இருக்கு. எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இந்த நேரத்துக்குரிய செய்தி நமக்கு ஏற்படுது. இப்போ நான் அவர் எனக்கு எஜமான், அவர் என்னுடைய மாஸ்டர், நான் அவருடைய சர்வெண்ட். இதோ அவர் என்னுடைய பிரைட் குரூம், நான் பிரைடு. அவர் என்னுடைய ஷெப்பர்ட், நான் வந்து ஷீப்பு. எல்லாத்துலேயும் நம்ம கனெக்ஷன் பண்ண முடியும். இந்த ரிலேஷன்ஷிப் இருந்தால் நீங்கள் வந்து ரியல் லவ் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் மெசேஜுக்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லவ் இல்லை. அந்த தேவன் தமிழத்தில் அன்பு குருவுக்கு தான் எல்லாமே வச்சிருக்கு. ராப்சர் அங்கே இருக்கிறது. அதனால் தகப்பனை அவன் குறை சொல்லுகிறான், திருப்தி இல்லாத ஜீவியன். தகப்பனை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை. தகப்பன் எப்படியாப்பட்டவர் என்பதை இவ்வளவு நாள் அவன் சேவை செய்தும் அவருடைய சுவாபத்தை அறியலை. இந்த இளைய குமாரன் அவருடைய சுவாபத்தை அறிகிறான். என் தகப்பனார் நல்ல தகப்பனார், நான் தான் மோசம், நான் தான் ஒரு ஈன பாவி, நான் மோசமான ஒரு பாவி. அதனால் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து என்று தன்னை தாழ்த்துகிறான். இவன் தன்னை உயர்த்துகிறான். நான் ஒரு உம்முடைய கற்பனை ஒன்றாயிலும் மீறவில்லை, நான் இத்தனை வருஷமாக நான் சேவை செய்கிறேன்னு சொல்லி தன்னை குறித்து இவன் பெருமையாக சொல்லும் பொழுது, அவன் நான் உம்முடைய பாத்திரவான் அல்ல, நீர் ரொம்ப நல்லவர், நான் ஒரு வேலைக்காரனாக கூட இந்த வீட்டில் இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறான். ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதே போல் மூத்தகுமாரனும் இளையகுமாரனும் இதே சபையில் தான் இருக்கலாம். நான் யாரையும் பர்டிகுலராக சொல்லலை, நான் இந்த பேரபிளை பற்றி தான் சொல்கிறேன். நான் யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலை. அப்படி இருக்கலாமா, இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த பேரபிள் சொல்லுகிறேன். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து யார் யார் தங்களை வந்து தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துகிறாங்களோ அவங்களுக்கு ரியல் லவ் இருக்குது. யார் யார் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து தங்களுடைய குறைகளை தங்களுடைய அபாத்திர தன்மையை உணர்கிறார்களோ தேவனுக்கு முன்பாக தங்களை நிறுத்தி தங்களை தாழ்த்தி அவரை உயர்த்தும் பொழுது எவ்வளோ நல்லவர் அவர், எனக்கு இவ்வளவு காரியம் செய்வதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல, அதெல்லாம் சொன்னால் நேரம் போதாது அப்படின்னு தேவனுக்கு முன்பாக தங்களை நிறுத்தி தங்களை தாழ்த்தி அவரை எக்ஸால்ட் பண்ணும் பொழுது ரியல் லவ் இருக்கிறது. தகப்பனார் பார்க்குறாரு இவனுக்கு ரியல் லவ் இருக்கு, அவனுக்கு லவ் இல்லை. ஆனால் இவனுக்கு என்ன செய்யுங்க, உயர்ந்த வஸ்திரம். இன்றைக்கி மனவாட்டி வந்து இன்னைக்கு கல்யாண வஸ்திரத்தின் நம்ம தரிப்பிக்கப்பட்டிருக்கோம். த மெசேஜ் ஆஃப் த ஹவ் ஆண்டவர் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்துருக்காரு. இதோ கொடுத்த கன்று இன்றைக்கி வெளிப்பாடான செய்தி, செவன்த் தண்டர் மெசேஜ் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொளுத்த கன்றை அடிப்பித்துருக்கா, இது வரைக்கும் செவன்த் தண்டர்ஸ் வரல. முத்திரைகள் திறக்கப்பட்ட பிறகு செவன் தண்டர்ஸ் வந்திருக்கிறது. கொளுத்த கன்று, கால்களுக்கு பாதரட்சை, வேலைக்காரங்க அடிமைகள் தான் செருப்பு போடக்கூடாது. அந்த காலத்தில் அடிமைகளுக்கு செருப்பு போடக்கூடாது. ஆனால் இப்பொழுது அவனை குமாரனாக ஏற்றுக்கொள்ளும்போது பாதரட்சை மோதிரம் என்று சொல்லும்பொழுது அதிகாரத்தை குறிக்கிறது. பார்வன் தன்னுடைய மோதிரத்தை யோசேப்புக்கு போட்டான் என்றால் அவனுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாமே அவனுக்கு கிடைக்கி, இவனுக்கு எதுவும் கிடைச்ச மாதிரி தெரியல. ஒரு ஆட்டுக்குட்டி கூட கிடைக்கல. இவன் கேட்டிருந்தா எல்லாம் கிடைக்குமையே இவன் கேட்கல. இவனுக்கு தகப்பனை குறித்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. மனசுக்குள்ள விரோதம், மனசுக்குள்ள தகப்பனை பற்றி பகை வெளியே வந்து நல்லா கீழ்ப்படுகிற மாதிரி காமிக்கிறான். கீழ்ப்படியவும் செய்கிறான், ஆனால் அன்பில்லாமல் கீழ்ப்படுகிறான். மனப்பூர்வமாக இல்லாதபடி வேலை செய்கிறான். அதனால் ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீ கொடுக்கலையே, என்ன கேட்டாலும் கொடுப்பார். அதே போல் சில ஜனங்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கறது கிடையாது. யோவான் 16:24 வாசிக்கலாம்.
இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்.
இதுவரைக்கும் நீங்கள் வந்து என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, ஆண்டவர் தம்முடைய சீசலை பார்த்து சொல்லுகிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார், எல்லாம் தர முடியும். நீங்கள் கேட்காதனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபையினால் நிறைய வீடுகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். ஆனால் சிலர் வந்து ஒரு வீடு, நம்ம வீடை கட்டி நம்ம இங்கே வயசான காலத்தில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைப்பு கிடையாது, மற்றவங்களே பார்த்துக்கிட்டு அலையிறது. எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம்னு மற்றவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க. நீ சம்பாத்தியம் பண்ணி ஒரு வீடை கட்டேன், உனக்கு நிலம் இருந்தால் வீடை கட்டேன், நீ நிம்மதியாயிரு, ஆண்டவர்கிட்ட அதை கேளு, ஏன் தரமாட்டார். தங்க லைஃப்பே பார்க்குறதில்ல, ஆண்டவர்கிட்ட எதுவும் கேட்குறதில்ல, மற்றவங்களே பார்த்துக்கிட்டு. சிலர் பாஸ்டர் வீட்டில் என்ன நடக்குது அப்படி பார்ப்பாங்க, அதை பற்றி கேட்பாங்க, மற்றவங்கள்ட்ட விசாரிப்பாங்க. இவங்க அவங்க லைஃப்பை பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க லைஃப்பை பார்க்குறது. ஏதாவது குறை கண்டுபிடிக்கலாமா? அதை நாலு பேர்கிட்ட போய் சொல்லலாமா? எப்படி நீங்கள் முன்னேற முடியும்? ஒரு காலம் முன்னேற முடியாது. உங்கள் நீங்கள் செய்தியில் வந்திருக்கீங்க, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வந்திருக்கீங்க. ஆண்டவர்கிட்ட நிறைய கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, உலப்பிரமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுங்க, ஆவிக்கிரிய பிரமாக இருங்க, எல்லா பிளஸ்ஸிங், நல்ல ஹெல்த்து, நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருங்க. ஆண்டவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குதே, அவர் தான் கல்வாரியில் எல்லாம் சம்பாதிச்சிருக்கிறாரு, அவர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. மற்றவங்க கதையெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு? நீ ஏன் அவனை இளையகுமாரனை பார்க்குறா? நீ கேட்டு வாங்கிக்க. நீ ஒரு ஆட்டுக்குட்டியாலும் தரலைங்கிறிய, அவர் தராமலாக போவார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேங்கிறார். தகப்பனை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, தகப்பனோட ரியல் ஃபெலோஷிப் கிடையாது, மனசை விட்டு பேசுறது இல்லை. ஆனால் எல்லா வேலையும் செய்கிறோம், பக்தியாக இருக்கிறோம் எல்லோருக்கும், ஆனால் அவன்கிட்ட ரியல் லவ் இல்லை. அந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் சரியில்லை, பிரதர்லி கைண்ட்னஸ் இல்லை. இப்படியாப்பட்டவன் வெளியே தான் இருக்கணுமே ஒழிய உள்ளே வந்த மாதிரி தெரியலை. அதனால் நம்ம எல்லோரும் ரேப்சரில் போயிட்டு நம்ம அங்கே பிரவேசித்து ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்தில் நம்ம எல்லோரும் அந்த பந்தியில் இருப்போம். ஆண்டவர் தாமே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் அப்படின்னு போட்டிருக்க. அதுக்குள்ளே போக முடியாது. மூத்தோக்க மரம் வீட்டுக்குள்ளே போகலை, அவன் சாப்பிடலை, அதுதான் முடிவு. அதுதான் ஏனென்றால் அவனுக்கு தகப்பனை குறித்த வெளிப்பாடு இல்லை, தகப்பட்டந்து ஆசீர்வாதத்தை எப்படி பெறணும்னு தெரியல, அவன் பெற்றுக்கிடவும் இல்லை. ஆனால் அவன் அநேக வருஷமாக ஊழியம் செய்கிறான். அதே போல் அநேக ஊழியக்காரர்கள் ஊழியம் ஊழியன்னு போவாங்களே ஒழிய அவங்க நிலைமை வந்து தரித்திரம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஒரே ஊர் சுற்றி பிரசங்கம் தானே ஒழிய ஒரு சபையை கூட அவங்களால் உருவாக்க முடியாது. அவங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங் இருக்காது. சர்ச்சில் பத்து பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க, ஏன்னா ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் அவங்க கேட்பதில்லை. அவங்க லைஃப்பை வந்து ஆண்டவரோடு கூட இது அவரை குறித்த வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங், தாப்பனை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒன்றும் பெற மாட்டாங்க. கடைசியில் அந்த பந்தியில் போகாமல் கீழே கைவிடப்பட்டு கீழே தான் கிடக்கணும். இதுக்காக தான் ஆண்டவர் இதை எழுதி வச்சிருக்கிறார். இது வந்து ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப். அடுத்தபடியாக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுலே கிரேட் ரிலேஷன்ஷிப். அதுதான் அது ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பை காட்டிலும் அது ரொம்ப இன்டிமேட் ஃபெலோஷிப். என்னவென்றால் பிரைட் அண்ட் பிரைட் குரூம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அது வந்து ரொம்ப இன்டிமேட் ஃபெலோஷிப்பாக இருக்கிறது. அதுவும் சில நேரங்களில் எப்படி இருக்கிறது என்றால் ரியலாக இல்லாமல் இருக்கு. அதுக்கு பிரதர் பென்கேம் பால் ரேடர் என்றதான அந்த மனுஷனை குறித்து சொல்லுகிறார். 59வது வருஷம் 4வது மாதம் 9வது தேதி மேரிஸ் பிலீஃப், மரியாளுடைய விசுவாசம் என்ற செய்தியிலே 33வது பேராகிராஃபில் சொல்லுகிறார் பால் ரேடர், ஹூ பெர்ஹாப்ஸ் இது அவர் ஒரு பெரிய பிரசங்கியார். பால் ரேடர் அவரை குறித்து 4-5 சம்பவம் சொல்லியிருக்கிறார். இது ஒரு சின்ன சம்பவம், நான் இது எனக்கு ரொம்ப டச்சிங்காக மாறிச்சு, அதனால தான் இந்த இடத்துல இதை நான் கொண்டு வரேன். அவர் வந்து மறித்து போயிட்டார், அவரை குறித்து நான் சொல்கிறேன்னு சொல்கிறார். ஹி செட் ஒன் டைம் தட் ஹீ அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஆர் செட்டிங் அட் த டேபிள் அண்ட் ஷீ வாண்டட் டு டூ சம்திங். அவரும் அவருடைய மனைவியும் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய மனைவி ஷீ வாண்டட் டு டூ சம்திங், ஏதோ ஒரு காரியத்தை அங்கே செய்யணும்னு விரும்புகிறாங்க. இவர் என்ன சொல்கிறார், பால் ரேடர் என்ன சொல்கிறாருன்னா, தேர் இஸ் நோ நீட் ஆஃப் டூயிங் தட், அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நீ அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லும் பொழுது சம்ஹவ் ஹி ஹர்ட்ஸ் ஹர் ஃபீலிங், அவருடைய உணர்ச்சி அவருடைய ஃபீலிங்கை வந்து இவர் வந்து புண்படுத்துகிறார். And he thought, well, if you are feeling that's easy hurt, let them be hurt. அவ வந்து மனசு நான் இப்படி சொன்னனால அவ மனசு புண்பட்டான் புண்படட்டும் லெட் தம் பி ஹர்ட் என்று சொல்லுகிறார். எப்படி அவர் வழக்கம் என்றால் பால் ரேடர் அனுஜார் அவர் வெளியே போக சொல்லலாம். அங்கே வந்து என்ன அவங்க அந்த அமெரிக்கன் கல்ச்சர், அது இந்தியன் கல்ச்சர் அல்ல அமெரிக்கன் கல்ச்சர். அவர் வந்து ஹெர் ஹஸ்டம் வாஸ் சி வுட் மீட் ஹிம் அட் த டோர் அண்ட் கிஸ் ஹிம் குட் பை. அவருடைய வழக்கம் என்னவென்றால் அவர் வந்து கதவு பக்கத்தில் போக சொல்ல அவருடைய மனைவி வந்து அவருக்கு முத்தம் கொடுப்பார்கள், குட் பை அப்படின்னு சொல்லுவாங்க. When he went out and the end of the gate, always look back and wave. அவர் வீட்டு வாசலை தாண்டி கேட்டு பக்கத்தில் போக சொல்ல அவர் பின்னால் திரும்பி பார்த்து என்ன அவர் மனைவிக்கு வந்து என்ன கையை அசைப்பார். இவர் கையை அசைக்கிறார், அவங்களும் அந்த அவங்க மனைவியும் சி வேவிடு, அவளும் கையை அசைக்கிறார். எங்கள் பெனகாசு யார்கிட்ட போனாலும் கையை அசைப்போம். அவனுக்கு அது அவனுக்கு அது பழக்கமாகிப்போச்சு. அது ஒரு அன்பினால் அதை செய்கிறான். ஷெட் ஹி ஸ்டார்டட் டவுன் த ஸ்ட்ரீட். இப்பொழுது கேட்டு தாண்டி அவர் தெருவில் போயிட்டுருக்கிறாரு. அண்ட் சம்திங் பிகின் டு கண்டம் ஹிம். இதோ அவரை ஒன்று ஏதோ குற்றப்படுத்தினது. Condemned him. What see if he die today while you are gone? நீ போ, நீ இப்போ வெளியே போகிற, வெளியே போக சொல்ல அவ ஒரு வேளை இன்றைக்கி செத்து போயிட்டா நீ என்ன செய்வா? What if he would die today while you are gone? நீ செத்து போனால் என்ன செய்து அவ வந்து அவளுக்கு எப்படி இருக்கும்? Or what if something would happen to you? உனக்கு ஏதாவது நடந்தா, அவளுக்கு ஏதாவது நடந்தா எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் சமாதானம் இல்லாமலே மறிச்ச மாதிரி இருக்குமே. அல்லது உனக்கு ஏதாவது நடந்தா, வாட் இஃப் சம்திங் வுட் ஹேப்பன் டு யூ, வுட் தட்ஸ் லிட்டில் சேஞ்ச் ஃபீலிங் ஜஸ்ட் அ ஃபேமிலி அஃபயர். அதனால் அவள் ஒரு மனசாபத்தோடு கூட தானே சந்தோஷம் இல்லாமல் தானே மறிப்பா, அல்லது நான் செத்து போயிட்டா என்ன செய்ய முடியும் இப்படின்னு யோசிக்கிறேன். He got so condemned, he turned around and ran back real quick. உடனே அவர் மனசில் அப்படி குத்துன உடனே அவர் திரும்பி ஓடி வர்றார், வீட்டை நோக்கி ஓடி வர்றார். ஜெர்க்டு ஓப்பன் த கேட். அவர் வந்து கேட்டை வந்து வேகமாக திறக்கிறார். அந்த என்ட்ரின் த்ரோடு ஓப்பன் த டோர். இப்பொழுது கதவை திறந்து, வீட்டு கதவை திறந்து லுக்ட் அரவுண்ட், ஈ குட்டின் சீஹர். இதோ அவள் அங்கே, அவர் அங்கங்கே பார்க்குறாரு, அவளை காணலை. ஆனால் ஒரு சத்தத்தை கேட்குறார், ஹி ஹியர்டு ஹர், அவளுடைய சத்தத்தை கேட்குறார். சி வாஸ் பிஹைண்ட் த டோர் கிரையிங், கதவுக்கு பின்னால் இருந்து கொண்டு அவள் அழுது கொண்டிருக்கிறாள். ஹி நெவர் செட் எ திங், ஒரு காரியம் வாயை திறந்து எதுவுமே சொல்லலை. ஹி ஜஸ்ட் வாக்ட் அரவுண்ட் அண்ட் தேர் அண்ட் லுக்டு ஹர் ரைட் இன் த ஃபேஸ் அண்ட் கிஸ்டு ஹர் அகைன். அவள் வந்து அவரை அவளை வந்து பார்த்து என்னச்சா அவள் பக்கத்தில் போயிட்டு அந்த அவளுடைய அங்கே அவர் கிஸ் கொடுக்கிறார், முத்தம் கொடுக்கிறார். ஸ்டாண்ட் அரவுண்ட் அண்ட் வென் பேக் அவுட் த கேட். இப்போ என்னச்சால் அவர் வந்துட்டு அவர் கேட் பக்கத்தில் போகிறார். ஷீ ஸ்டாண்ட் தேர் அண்ட் வேவ்ட் அகைன். அவள் அங்கேருந்து கையை அசைக்கிறா. அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் இட், ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கு. த லாஸ்ட் டைம் ஷீ வேவ்டு ஹேட் அ ஃபீலிங் டு இட், கடந்த நேரத்தில் அவளுக்கு அங்கே வந்து கையை அசைத்தா ஆனால் அவளுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கு, ஒரு மனசாபம் இருக்கிறது. வெல் அதே போல் முதல்ல கையை அசைக்கிறான், முதல்ல அவன் வந்து மனைவியை நேசிக்கிறான், அங்கே கிஸ் கொடுக்குறான், பிறகு கையை அசைக்கும் பொழுது அது எல்லாமே வழக்கமாக நடக்கிற மாதிரி நடக்குது. ஆனால் அதில் அன்பு இல்லை, அவன் அவளுடைய மனதை புண்படுத்தி விட்டான். ஆனால் இப்பொழுது வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை, அதே காரியத்தை தான் திருப்பி செய்கிறான். திருப்பி செய்யும் பொழுது இப்பொழுது அது வந்து நல்ல மாதிரி இருக்குது, மனசு தெளிவாயிட்டு அவளுக்கு ரியல் லவ் வந்தது. அதை பென்காம் என்ன சொல்கிற என்றால் எல்லாம் ஒன்று தான், அதே காரியம்தான் திருப்பி செய்கிறான். ஆனால் இப்போ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது, முதல் முறை செஞ்சதுக்கும் ரெண்டாவது முறை செஞ்சதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வி ஜஸ்ட் கான்ட் புட் இட்ஸ் ஆன் ஆர்டிஃபிஷியல். அதாவது இது முதல்ல செயற்கையாக செய்கிறான், இப்போ வந்து உள்ளத்தில் இருந்து செய்கிறான். விசுவாசிக்கு முத்தம் கொடுத்தான், முத்தம் வந்து அன்பை குறிக்கிறது. இயேசுவை முத்தம் கொடுத்தான், சிநேகிதனே முத்தத்தினாலையா காட்டி கொடு. அவன் அந்த முத்தத்தில் அன்பு இல்லை, அது துரோகமாக இருந்தது. இது வந்து என்னென்னா, முதலாவது அவன் செய்கிறது தான், ரெண்டாவது செய்கிறான், ஆனால் அதில் ஒரு ஃபீலிங் இருக்கிறது, அதில் மனசு அங்கே புண்பட்டுருக்கு. இப்போ வந்து தெளிவு, சந்தோஷம், இது ரியல் லவ், அது ஆர்டிஃபிஷியல் லவ், அது ரொட்டீனாக செய்கிற காரியம். வெல், தட்ஸ் அ வே வி ஜஸ்ட் கான்ட் புட் இட் ஆன் ஆர்டிஃபிஷியல். இங்கே வந்து நம்ம தேவனத்தில் வந்து அன்பு கூறுவது செயற்கையாக இருக்கக்கூடாது. We need Pentecostal fire and brotherly love back in the living God. Got too much artificial Hollywood makeup about it. இன்னைக்கு வந்து அநேக காரியங்கள், எல்லோருக்கும் நிறைய பேருக்கு செயற்கையான ஒரு அன்பு இருக்குது, அதான் மெக்கானிக்கல் லவ். ஆனால் ரியல் லவ் இல்லை. இப்போ ஆண்டவரை எப்படி நம்ம இருக்கலாம், மற்றவங்க கூட எப்படி பழகலாம்? அதனால் பிரதர்லி லவ் இல்லாமல் இருக்கலாம், ஃபாதர் சன் லவ் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் இருக்கலாம். அது மனசிலிருந்து வரும், ஹார்ட்லேருந்து வரணும் தான் ரியல் லவ். அதே போல் நீங்கள் தேவனுடைய இந்த நேரத்துக்குரிய செய்தியில் இருக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தர் முழு இதயத்தோடு முழு அவருடைய அன்பு சேஞ்ச் இல்லை, அது ரியல் லவ் தான். நம்ம லவ் தான் அப்படி இருக்கலாம், நம்முடைய அன்பு அது செயற்கையாக இருக்கலாம். நீங்கள் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறீங்க என்பது அது உங்களை பொறுத்தது, எனக்கு தெரியாது. என்னுடைய அன்பு எப்படி இருக்குங்கிறத எனக்கு தெரியும், நான் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறேனா, என்னுடைய லவ்வில் சேஞ்ச் இருக்கிறதா, நான் கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையாக நேசிக்கிறேனா என்பது எனக்கு தெரியும். அதே போல் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு தான் இந்த ராப்போஜனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்ததால், அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாக முந்தி அவர் நம்மிடத்தில் நேசித்தார். நம்ம அந்த அன்பை ரிட்டர்ன் பண்ணுகிறோம். ஒன்று 4:19
அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம்.
He first loved us. முதலாவது அவர் நம்ம நேசித்தார். ஆனால் ரெண்டாவது அந்த அன்பை நம்ம வந்து அதை திருப்பி செலுத்துகிறோம். பென்காம் என்ன சொல்லுகிறார், ஈ கேஸ் டூ யூ கேர், அவர் விசாரிக்கிறார் நீங்கள் கவலை கொள்கிறீர்களா என்ற செய்தியில் 63:7, 21 56வது பேராகிராஃபில் சொல்லுகிறார். த பைபிள் ஸ்பீக் தட் தேர் வுட் பி நோ லவ் இன் த லாஸ்ட் டேஸ், கடைசி காலத்தில் அன்பு இல்லாமல் போகும். பட் ஜஸ்ட் அமங் த எலெக்ட் பீப்புள், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மத்தியில் தான் அந்த அன்பு இருக்கிறது. தட்ஸ் ரைட், த ஸ்கிரிப்சர் ஸ்பீக்ஸ் ஆஃப் தட் த ஹஸ்பண்ட் வுட் பி அகெயின்ஸ்ட் ஒய்ஃப், புருஷன் மனைவிக்கு விரோதமாக இருப்பான், அண்ட் ஒய்ஃப் அகெயின்ஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட், மனைவி வந்து புருஷனுக்கு விரோதமாக இருப்பாள். பேப்பரில் நியூஸ் வாசிக்க முடியும், எத்தனையோ மனைவிமார்கள் தங்கள் புருஷர்களை கூலிப்பட வைத்து கொள்ளுகிறார்கள், டெய்லி நியூஸில் இருக்கும். இப்பொழுது அது ரொம்ப அதிகமாக இருக்கு. அதான் ஒய்ஃப் அகெயின்ஸ்ட் ஹஸ்பண்ட், சில்ட்ரன் அகெயின்ஸ்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் விரோதமாக என ஜென்ரல் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஜஸ்ட் அமங் த எலெக்டட் ஆஃப் த லோர்ட் வில் தேர் பி எனி லவ் லெஃப்ட். உலகத்தில் எல்லா இடத்துலையும் உண்மையான அன்பு ரியல் லவ் கிடையாது, ஒன்லி எலெக்டட் அமங் த எலெக்ட். இந்த ரியல் லவ் இஸ் அமங் த எலெக்ட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல அந்த அன்பு இருக்குது, அந்த ரியல் லவ் இருக்குது. இதிலேருந்து என்ன தெரியுது, இப்போ நானும் வந்து என்னோடு பழகிற ஒரு சகோதரனும் அல்லது நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எலெக்டாக இருந்தீங்கன்னா நானும் எலெக்டாக இருந்தால் ரியல் லவ் இருக்கும். நீங்கள் எலெக்ட் இல்லாமல் நான் எலெக்டாக இருந்தால் ரியல் லவ் இருக்காது, அல்லது ரெண்டு பேருமே எலெக்ட் இல்லாமல் இருந்தால் உண்மையான அன்பு, அன்பு இருந்த மாதிரி தெரியும் ஆனால் உண்மையான அன்பு. ஆனால் எலெக்ட் பீப்புளாக இருந்தால், ரெண்டு பேரும் எலெக்டாக இருந்தால், உங்கள் கூட பழகிற மனுஷனும் எலெக்டாக இருந்தால் உங்களுக்குள்ள அந்த ரியல் லவ் இருக்கும். அதெல்லாம் உலகமெங்கிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் பிரைடு, அந்த பிரைடுக்கு அந்த பிரைட் குரூமுக்கும் ரியல் லவ் இருக்கும். அவங்க ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் இருக்கும், பிரதர்லி கைண்ட்னஸ் இருக்கும், ரியல் லவ் இருக்கு. இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே இருக்காது என்று பிரதர் பென்கான் சொல்கிறார். கடைசி காலத்தில் ஒருத்தர் அன்பு கூர்ந்த மாதிரி தெரியும், ஆனால் அன்பு இருக்காது. அந்த ரியல் லவ் ஒன்லி அமங் த எலெக்ட். ஃபாதர் எலெக்டாக இருந்தால், மகனும் எலெக்டாக இருந்தால் ரியல் லவ் இருக்கும். மகன் எலெக்டாக இல்லைன்னா உண்மையான அன்பு இருக்காது. அடிக்கடி கிளாஷ் வரும், அடிக்கடி மனஸ்தாபங்கள் வரும். மாமியாரும் மருமகளும் வந்து அங்கே வந்து எலெக்டாக இருந்தால் லவ் இருக்கும். ரூத்து நகோமி அதற்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். அதே போல் ரெண்டு பேரும் எலெக்டா, ஃபாதர் சன், அங்கே வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் அவங்க எலெக்டாக இருந்தால், எல்லோரும் எலெக்டாக இருந்தால் ரியல் லவ் அங்கே இருக்கும். மற்ற அன்புலாம் குறைவுள்ளது. இன்னும் கடைசி காலத்தில் அந்த ஜனா லவ் இஸ் கிரேட், எல்லாத்த விட அன்பு தான். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அதனால் 10 கற்பனைகளும் அன்பை தான் குறிக்கிறது. இந்த பைபிள் வந்து காட்ஸ் லவ்வை குறிக்கிறது. சில கிரேட் லவ் ஸ்டோரி பிட்வீன் பிரைட் க்ரூம் அண்ட் பிரைட், இட்ஸ் எ கிரேட் லவ், காட்ஸ் லவ், அது ரியல் லவ். இட் இஸ் ஒன்லி அமங் த எலெக்ட். அது வந்து தெரிந்து கொள்ளப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருந்தால், நான் பழகிற ஒரு சகோதரன் வந்து தெரிந்து கொள்ளப்படனா ரியல் லவ் இருக்கும். அதனால் அந்த அன்பு எப்படியாப்பட்டு, தப்புகளை விரும்பாது, சினமடையாது, தீங்கு நினையாது அப்படின்னு நல்லா போட்டிருக்கு. நிறைவானது குறைவானது வரும்பொழுது நிறைவானது அங்கே நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். இந்த மெசேஜ் வந்து அது அன்பு பெர்ஃபெக்ட் லவ்வாக இருக்குது. இந்த மெசேஜ் வரும்பொழுது ரியல் லவ் வருது. அது கொஞ்சம் அங்கே ஒருவருக்கொருவர் ரியல் லவ், தேவனோடு ரியல் லவ். இந்த வாழ்க்கை தான் இருக்கிறதுலே பெஸ்ட் லைஃப். இது தான் இந்த லைஃப்பை வந்து இந்த செய்தி கொண்டது இயேசு கிறிஸ்து கிரியையிலே காண்பித்தார் கல்வாரியில் நமக்காக. அதை ரிமெம்பர் பண்ண வேண்டும். இட்ஸ் எ கிரேட் லவ். இது வந்து அநாதி சிநேகிதம். எரேமியா 31:3 வாசிக்கிறோம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுவேன் என்று சொல்கிறார். அநாதி சிநேகிதன்னா ஐ ஹவ் லவ்ட் தீ வித் அன் எவர் லாஸ்டிங் லவ். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மை நேசித்தார். அதே அன்பு தான் இப்பொழுது நம்ம மேலே வச்சிருக்கிறார். இதுதான் எலெக்டிவ் லவ். நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன். யாக்கோபை எலெக்ட், அவனுக்கு தான் ரியல் லவ் இருக்கிறது ஆண்டவர் மேலே. ஏசாவுக்கு ஒருபான கூழுக்கு ஆசைப்படுகிறோம். அதனால் பாருங்கள், காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொண்டேன். ஆண்டவர் நம்மளை ட்ரா பண்ண, அன்பினால் நம்மை இழுத்திருக்கிறார். பயத்தினாலே நம்மளை வந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கலை. மனுஷங்க வந்து பயத்தினால் ஆளுகை செய்வான், பிசாசு பயத்தினால் ஆளுகை செய்வான். ஒரு அரசாங்கம் வந்து பயத்தினாலே ஜனங்களை ஆளுகை செய்யும், அது நல்ல அரசாங்கம் கிடையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் வந்து அன்பினால் நம்மை இழுத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பினால் நம்ம கவர்ச்சிக்கப்பட்டு இதோ அவரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோம். மூத்த குமாருக்கு அன்பு இல்லாமலே அதை செய்கிறோம். ஆனால் அவன் விருந்தில் பங்கு பெறலை, வெட்டிங் சப்பரில் அவன் பங்கு பெற முடியாது. அவன் வீட்டுக்குள்ளே போகலை, அதனால் ரேப்சர்லையும் அவன் போக மாட்டான். நன்று ஆண்டவர் நமக்கு இந்த திருஷ்டாந்தத்தை கொடுத்துருக்கிறார். கத்தர் தம்மை நம்ம ஆஸ்வதிப்பாரு. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், முதலாவது அவர் தான் அன்பு கூர்ந்தார், அன்பை வெளிப்படுத்தினார். நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணுகிறோம். அதனால் ஏற்கனவே முதல்ல பிரசங்கத்துக்கு முன்னால் படித்த பாட்டு, ஐ லவ் ஹிம் பிகாஸ் ஹி ஃபர்ஸ்ட் லவ்ட் மீ அண்ட் பர்சேஸ் மை சால்வேஷன் அண்ட் கால்வரி ட்ரீ. நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், முந்தி அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அவரை நேசிக்கிறேன் என்ற பாடலை ஆங்கிலத்திலும் தமிழிலையும் பாடும் பொழுது நம்ம இயேசுவை நேசித்து அதை பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கேட்டதான பிரசங்கத்தை வச்சு நீங்கள் பாடல் பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
I love him because he love me and purchase my salvation on Calvary. Nesikire, nesikire, mundi avar. சம்பாதிக்காய் என்ற சீபை கல்வாரி
நான் கொடுக்கப்பித்ததை கத்தரத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கத்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கத்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கத்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கத்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், எண்ணத்தினானலில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கத்துடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும்போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராலே சிச்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள்.